வணக்கம் டாக்டர் லாம்போதன் அவர்களே.
வணக்கம் வசீகரன். வணக்கம் சிநேயர்களே.
யார்களவர் நிகழ்ச்சி மூலம் மீண்டும் உங்களை கலையகத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
யானும் உங்களை யார்களவர் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
கடந்த காலத்தில், அதாவது அந்த கடந்த சத்தியத்தில் நான் பார்த்தோம்னு சொன்னா, கடவுள் மனிதனோடு பேசினார், யார் யாரோடு பேசினார் என்றெல்லாம் பார்த்தோம். அடுத்த சப்ஜெக்டுக்கு நாங்கள் போக இருக்கின்றோம், அதாவது ஒளி. இந்த ஒளியானது பலவிதமாக இருக்கின்றது பூமியிலே. வானத்திலே பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள், அது ஒரு சிறிய ஒளியை தந்து கொண்டிருக்கின்றது. நிலா, இவைகளும் ஒரு நிலவு வந்து ஒரு ஒளியை தந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் கூட ஒரு விதமான ஒளியாகத்தான் இருக்கின்றது. இதைவிட இவைகள் எல்லாவற்றையும் விட மிக பிரகாசமானது. அதை எங்களுடைய கண்களால் பார்க்க முடியாது. அதே விதத்தைத்தான் அந்த வேதங்களிலும் சொல்லப்படுகின்றது. ஒளிய பார்க்க முடியாத அளவுக்கு அதில் சக்தி கொண்டிருக்கின்றது. அந்த ஒளியை பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒளி ஆனது என்ன? இந்த ஒளிக்கு ஒளி என்று சொல்லப்படுகின்ற கடவுளையும் ஜோதி வடிவானவர், ஒளியானவர், ஒளி வடிவாக இருக்கின்றார் என்றெல்லாம் இப்படியெல்லாம் பேசப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. இந்த ஒளி ஆனது என்ன?
நல்ல ஒரு நாங்கள் ஒரு கலந்துரையாடலுக்கு இதிலே போகின்றோம் நினைக்கிறேன். அதாவது இறையை ஒளி வடிவமாக எல்லா மதங்களும் கூறுகின்றன. இந்த மதங்கள் எல்லா மதங்களும் கூறுகின்ற பொழுது ஒரே இறையினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஒளியை கூறுகின்றன. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு மகத்தான ஒளி. அதாவது சூரிய சந்திரன் நட்சத்திரன் ஒளிகளுக்கு எல்லாவற்றையும் விட மேலான பிரகாசமான ஒளி என்று சொன்னீர்கள். தாய்மானவர் சொல்லுகின்றார், அப்படித்தான் சொல்லுகின்றார், அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, பிளிஸ் டோட்டாலிஸ், ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? அருள் என்றால் கருணை. அந்த ஒளி வடிவை அவர் சொல்லுகிறார், அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைந்திருக்கின்றது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் அங்கே சொல்லுகின்றார், தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும் படிக்கு இச்ச வைத்து, தன்னுடைய அருளாலே இந்த அகிலாண்ட கோடி, இந்த கோடிக்கணக்கான பிரபஞ்சத்தில் உள்ள அண்ட தொகுதிகள் எல்லாம் தங்கும்படி தாங்கி வந்திருப்பது இந்த இறைவனுடைய அருள். உயிர்க்கு உயிராய் தலைத்தது எது? உயிர்க்கு உயிராக இருப்பது எது? அதாவது இந்த இறை எங்கும் பறந்து எல்லாவற்றையும் கடந்திருந்தாலும், அந்த கடவுள் என்ற வார்த்தையில் இருக்கின்ற எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலும் இருக்கின்ற சொல்லுவோமே, ஓல் பர்வஸ் பியோடா இருந்தாலும் அண்ட் பியோண்டாக இருந்தாலும் கூட, அதே இறை எங்கள் உயிருக்குள் உயிராக, எங்கள் உயிரின் எசமானனாக எங்களுக்குள்ளே இருக்கின்றது. அதான் கேட்கின்றார், உயிருக்கு உயிராய் தலைத்தது எது? அதே மாதிரி நீங்கள் சொன்னது போல இதை பார்க்க முடியாது. பார்க்க முடியாது மட்டுமல்ல, மனதாலே நினைப்பதற்கு அரிது, வாக்காலே சொல்லுவதற்கு அரிது, மன வாக்கினிலே தட்டாமல் நின்றது எது? அடுத்ததா சொல்லுகின்றார், சமய கோடிகள் எல்லாம், கோடி என்றால் முடிவு. எங்களுக்கு தெரியும், எங்கள் ஊர்ல வந்து வீட்டு எல்லை வளவு முடிகிற இடத்தை கோடி என்று சொல்லுவோம் இல்லையா. அந்த சமய முடிவுகள் எல்லாம், சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவன் என்றது எது? எல்லாரும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஜோதி என்று சொல்லுகின்றோம், ஒளி என்று சொல்லுகின்றோம், பிரகாசம் என்று சொல்லுகின்றோம். எல்லாரும் சொல்லுகின்றார்கள், ஓகே, அது என்னுடைய ஒளி, என்னுடைய கடவுளுடைய ஒளி என்று எல்லோரும் எதிர் வழக்கிட நின்றது எது? எங்கனும் பெருவழக்கா, இது உருடத்திலே என்றில்லை, உலகம் முழுவதும் இறையை பற்றி சொல்லுகின்றார்கள். இறையை பற்றி கதைக்காத மக்கள் கூட்டமே இல்லை என்று சொல்லலாம் இல்லையா. அப்ப எங்கனும் பெருவழக்காய் ஜாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? மேல் கங்குல் பகல் அறநின்ற எல்லை உள்ளது எது? கங்குல் பகல் என்றால் இரவு பகல் இல்லாதது. அங்கே இரவு பகல் என்பதற்கு அப்பாற்பட்ட ஒளி அது. இப்ப எங்களுக்கு ஒளி என்று இருந்தால் நாங்கள் பார்க்கிற ஒளி வந்து ஒரு தோற்றம் இருக்கும், ஒரு மறைவு இருக்கும். சூரியன் என்றால் ஒரு உதயம் இருக்கும், ஒரு அஸ்தமனம் இருக்கும், இப்படி இருக்கின்றது இல்லையா. ஆனா அந்த ஒளிக்கு அங்கே இரவு பகல் என்பது என்றதே இல்லை, அப்படி இருக்கின்றது எது? கருத்திற்கு இசைந்த அதுவே கண்டன எல்லாம் மோன உரு வெளியது. அது மௌனமான உருவாகினது, ஒரு வெளியாக இருக்கின்றது. ஆக உன் கருதி அஞ்சலி செய்குவாம் என்று சொல்லுகின்றார். அதுதான் மாணிக்க வாசகர் சொல்கிறார், காண்பெரிய பேரொளியே. பேரொளி என்றால் பெருமொழி. ஆனால் அதை அது பெருமொழியா இருந்தாலும் கூட ஸ்டில் ஹார்ட் டு பி சீன், காண்பறிய பேரொழியே என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற சொல்லுகின்றார், சோதியனே, சோதி என்றால் இறைவன், சோதியனே துண் இருளே, இறைவன் ஒளி மட்டுமல்ல இருளும் நீதான், பிச்சிங் டார்க்னஸ். சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே, தோன்ற மாட்டான், பார்க்க முடியாது. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே சொல்லுகின்றார். நீ வந்து லைட் பர்சனிஃபைட், பிச்சிங் டார்க்னஸ், அன்மேனிஃபெஸ்டட் குளோரியஸ் ஒன், யூ ஆர் த பிகினிங் த எண்ட் த மிட்ஸ்ட் அண்ட் நன் ஆஃப் தீஸ். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை என்று நாங்கள் படிக்கின்றோம் இல்லையா, தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லாத சோதி அப்படி பார்க்கின்றோம். அடுத்ததாக சொல்லுகின்றார், கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வர் தங் கருத்தின் நோக்கரிய நோக்கே, கூர்மையான ஞானத்தினால அறிவினால உள்ளுக்கே பார்த்து அறிபவர்களுடைய நோக்குக்கு நோக்காக இருப்பவனே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே அவர்களுக்கும் கூட அறிவதற்கு அருமையாக இருக்கின்ற நுண்ணறிவே என்று சொல்லி சொல்லுகின்றார். சொல்வார்கள், இன் தி ஹார்ட் ஆஃப் தோஸ் ஹூ ஹேவ் ரியலைசேஷன் பை தி ஷார்ப் விஸ்டம் யூ ஆர் தி டார்கெட் டு பி எய்ம்ட், தி சப்டில் ஃபீலிங் விச் இஸ் டூ சப்டில் டு ஸ்க்ரூட்டனைஸ். நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புனர்வும் இலா புண்ணியனே, யூ டோன்ட் ஹேவ் கமிங் கோயிங் ஆர் மிங்லிங். அடுத்ததாக, புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்டறிய பேரொழி, அதான் நாங்கள் சொன்ன வசனம், காண்பதிய பேரொளி, காண்பதற்கு அரிய ஒளியாக இருக்கின்றான் ஆனால் பெரிய ஒளியாக இருக்கின்றது. ஆற்றின்ப வெள்ளமே, அவருடைய இன்பம் வந்து கடலாக பெருக்கெடுத்து வெள்ளமாக ஆற்று வெள்ளமாக வருகின்றது. அத்தா, அப்படி இருந்தாலும் கூட அவர் எங்களுக்கு அத்தன் தந்தை. அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய், மீண்டும் பார்த்தீர்களா, தோற்ற சுடர் ஒளியாய் வருகின்றது. சொல்லாத நுண்ணுணர்வாய் விளங்கப்படுத்துவதற்கு அருமையான உணர்வாக இருக்கின்றது. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே, இந்த வேறுபடுகின்ற உலகத்திலே வேறு வேறு விதங்களிலே இந்த இறைவனை நாங்கள் அறிகின்றோம், வேறு ஒரு விதங்களிலே. ஒருவர் நாங்கள் இந்த கலந்துரையாடலின் பொழுது ஒருவர் சொன்னார், இறைவன் என்றது ஒரு மேத்தமெட்டிக்ஸ், கணிதம் என்று சொன்னேன், கணிதத்திலே தேற்றம் என்று படித்திருக்கின்றோம் இல்லையா, தேற்றம் என்றால் முடிவு வந்தவர் இதை சொல்லுகின்றார். மாற்றமாம் வையகத்தின் வேறு கொண்டிருக்க வேறுபாடு விடயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே வெவ்வேறே வந்தறிவாம், வெவ்வேறு விதங்களினாலே வந்து அறியப்படுகின்ற அந்த அறிவு அந்த இறை தேற்றனே, அந்த முடிவு அந்த இறை தேற்ற தெளிவு, அந்த முடிவுகளின் முடிந்த முடிவு அந்த இறை, என் சிந்தைகள் ஊற்றான உன்னர் அமுதே உடையானே, என்னை உடமையாக கொண்டவனே என்று சொல்லுகின்றார். இப்படி ஜோதி வடிவு ஒளி வடிவு என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய சமயத்தின்படி இதை வந்து ஒவ்வொரு சமயத்திலையும் சொல்லுகின்றார்கள். இந்த ஜோதி வடிவை பற்றி சொல்லுகின்றார்கள், கிறிஸ்தவ சமயத்திலே இருக்கின்றது, இஸ்லாத்திலே இருக்கின்றது, பௌத்தத்திலே இருக்கின்றது. ஆனால் இந்து சமயத்திலே ஒரு முழுமையாக பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக இறைவனை பார்க்கின்ற பொழுது, இறை வெளிப்படையாக வெளியே சோதியாக வெளிப்பட்டிருக்கின்றார். அதாவது ஊன கண்ணுக்கு, மற்றவருடைய கண்ணுக்கு, ஒருவருடைய அல்லது பலருடைய கண்ணுக்கு தெரியும்படியாக ஜோதியாக இறைவன் தோன்றியிருக்கின்ற அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது முதலாவது. இரண்டாவதாக, இறைவனை ஒரு ஒளியாகவே பார்க்கின்றார்கள், ஒளி வடிவாக பார்க்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், இறைவனை தனி ஒளி வடிவாக மட்டுமே பார்க்கின்ற தன்மை, ஒளி வடிவாக பார்க்கின்ற தன்மை இருக்கிறது. அதாவது காட் ஆஸ் லைட் பர்சனிஃபைட் என்று சொல்லுவோம்.
அதனால சொல்லப்படுகிறேன், சொல்லப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன், இருளுக்கு சொந்தக்காரன் பிசாசானவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஏதாவது இந்து சமயத்தில் கூறப்படுது.
எங்களுக்கு எங்களுடைய இறைவனுக்கு வந்து நாங்கள் நல்லதற்கு மட்டும் இறைவன், கெட்டதற்கு சாத்தான் அல்லது பிசாசு என்று சொல்வதில்லை. நல்லதற்கும் கெட்டதற்கும் ரெண்டுக்கும் அதிபதியாக இருப்பவன் இறைவன். அதான் சோதியனே துண்ணிருளே, இறைவன் சோதியாகவும் இருப்பவன் அவன்தான், ஜோதிக்கு அதிபதியாகவும் இருப்பவன் தான், இருளுக்கு அதிபதியாகவும் இருப்பவனும் அவன்தான். நாங்கள் ஸ்ரீருத்ரத்திலே பார்த்தால் தெரியும், எங்களுடைய ஜசுர் வேதத்திலே ஸ்ரீருத்ரம் இருக்கின்றது. அந்த ஸ்ரீருத்ரத்திலே நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் சொல்லுவோம், இது வந்து ஒரு விதமான, அதாவது நன்மைகளை மட்டும் சொல்லுகின்ற கடவுளாக இல்லாமல் அந்த தீமைகளுக்கும் கூட அவனே அதிபதியாக இருக்கின்றான். அது அது நன்மைகளுக்கு மட்டுமல்ல, அவனை சொல்லுகின்றார்கள், இந்த கொள்ளக்காரர்களுக்கும் அதிபதி நீதான், கொலகாரர்களுக்கும் அதிபதியாக இருந்து நடத்து வைக்கவன் நீதான் என்று எல்லாவற்றையும் இறைவடிவாக பார்க்கின்ற தன்மை சைவத்திலே இருக்கின்றது. இதை நாங்கள் வந்து புறம்பாக நல்லதை மட்டும் இறைவனுக்கு கொடுத்து கெட்டதை வேத இதுக்கு கொடுத்ததன்று இல்லை. எங்களுடைய தேவாரத்தில் இருக்கின்றது, இருநிலனாய் தீயாகி நீருமாகி இறைவனுடைய தன்மை. அதாவது நிலமாக இருக்கின்றான், நெருப்பாக இருக்கின்றான், நீராக இருக்கின்றான், இயமானனாய். இயமானன் என்றால் எல்லா உயிர்களுக்கும் உயிராக, எஜமானனாக எல்லா உயிர்களிலேயும் உயிர்க்கு உயிராக இறைவன் இருக்கின்றான். அவன் எங்களை விட்டுவிட்டு தூரத்திலே விலகி போகவில்லை. நாங்கள் யோசிக்கப்படாத எங்களை எல்லாம் விட்டுட்டு இறைவர் தனித்திருக்கிறார். அவர் எங்களுடன், எங்களுடனே எங்கள் கூடி அந்த பிரியா வண்ணம் இருக்கின்றான். பிரான் என்பது இறைவனுக்கு ஒரு பெயர். பிரான் என்றால் பிரியான், உயிரை விட்டு பிரியாதவன். அந்த உயிருக்கு உயிரா இயமானனாய் எரியும் காற்றுமாகி காற்றாக இருக்கின்றான். அருநிலைய திங்களாய் சந்திரனாக இருக்கின்றான். ஞாயிறாகி சூரியனாக இருக்கின்றான். ஆகாசமாய் ஆகாசமாக இருக்கின்றான். அட்டமூர்த்தியாகி, அதை பற்றி இப்பொழுது அடுத்ததாக பார்ப்போம். இப்படி அட்டமூர்த்தியாக வெளிப்பட்டிருக்கிற இறைவன் பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் அவன்தான். எல்லா நலங்களும் அவனாகவே இருக்கின்றான். பெருநலமும் குற்றமும் எல்லா குற்றங்களும் குறபாடும் கூட அவனாகத்தான் இருக்கின்றான். பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தாமே ஆகி பெருநிலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்புன் சடு அடிகள் நின்றவாறே. இது அப்பர் சுவாமியோட தேவர். அப்ப இறைவன் வந்து நல்லதுக்கு மட்டும் இறைவன், கெட்டதுக்கு இறைவன் இல்லை என்ற கருத்து எங்களுடைய மதத்திலே கிடையாது. நல்லது கெட்டது ரெண்டுகளுக்கும் அதிபதிக்காக இருப்பவன் இறைவன். முதலாவது வந்து இறைவன் வெளிப்படையாக வெளிப்படுவது, இரண்டாவது இறைவன் லைட் பர்சனிஃபைடாக இருப்பது, மூன்றாவதாக இறைவன் உள்ளத்துக்குள்ளே அக ஒளியாக வெளிப்படுவது. இறைவன் வெளியிலே வெளிப்படுவது, புறத்தே வெளிப்படுவது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இறைவன் உள்ளுக்குள்ளே, எங்கள் உள்ளுக்குள்ளே வெளிப்படுகின்ற ஒன்று இருக்கின்றது, அகத்திலே காட்டுகின்ற ஒளியாக இருக்கின்றது. நாலாவதாக எங்கள் அக இருளை, ஆன்மை இருளை அகற்றுகின்ற ஒளியாக இருக்கின்றது. இருள் என்பது என்ன? எங்களுடைய அஞ்ஞானம் இருள், எங்களுடைய அறியாமை இருள், எங்களுடைய ஆணவம் இருள், எங்களுடைய பிறவி துன்பம் இருள், எங்களுடைய மரணம் இருள். இவற்றிலிருந்து விடுதலை தருகின்ற ஒளி இறைவனாக இருக்கின்றான். இந்த நான்காவது விதமாக பார்க்கின்ற பொழுது, ஐந்தாவது விதமாக, இன்னொரு விதமாக பார்க்கின்ற பொழுது, இறைவன் இந்த சூரிய சந்திரர்களாக, சுடர்களாக, நட்சத்திரங்களாக பிரகாசிக்கிறான். நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய சந்திரர்கள் நட்சத்திரங்களுடைய பிரகாசங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் பிரகாசிப்பது எதனால் என்று கேட்டால் அது இறைவனுடைய பிரகாசத்தால். இந்த ஐந்து விதமான வெளிப்படைகளை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு போகின்ற பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் இந்த இறைவன் வெளிப்படையாக புறத்தே சூரியாக வெளிப்பட்ட விதத்தை பார்க்கும். அதில் சொல்லுவார்கள், விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். சிவபுராணத்தில் வருது இல்லையா, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே. யூ அன்லிமிட்டெட் கிரேட்னஸ் குளோரிஸ் அண்ட் எஃபல்ஜென்ஸ், இந்த ஜோதி இம்மெஷரபிள், எல்லை இல்லாதது. Pervading and transcending the boundaries of the sky, earth and beyond. விண்ணிறைந்து, விண்ணிறைந்து அதற்கு அப்பாலையும் போகின்றது. மண் நிறைந்து இந்த பூமியை நிறைத்து அதற்கு அப்பாலும் போகின்றது. மிக்காய் விளங்கு ஒளியாய் விண்ணிறந்து எல்லை இல்லாதானே. இம்மெஷரபிள், நோ பவுண்டரிஸ் அவருடைய ஒளி, அவருடைய தோற்றம். இப்படிதான் என்னுடைய வெளிப்பாட்டை வெளிப்படையாக பார்க்கின்ற மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். வரலாற்றிலே 63 நாயனார்கள் இருக்கின்றார்கள் சைவத்திலே. 63 நாயனர் என்றால் 63 பேர் தான் இவனுடைய அடியார்கள் என்று அல்ல. இந்த கலியுகம் தோன்றின காலத்தில் இருந்து, கிறிஸ்துவுக்கு முன் 3102 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 தேதி கலியுகம் தோன்றியது. அந்த கலியுகம் தோன்றிய காலத்திலிருந்து இதை டாக்குமெண்ட் ஆவணப்படுத்திய சுந்தரமூர்த்தி நாயனுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்து சென்ற அடியார்களுள் இவமக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்னுதாரணமாக தெரியப்படுத்தப்பட வேண்டிய அடியார்கள் 63 பேர்களை அவருக்கு உணர்த்த அவர் பாடியிருக்கிறார். அது பெரிய புராணம், 12வது திருமுறை. அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சுருக்கமாக திருத்தொண்ட தொகையாக தர 10-11 பாடல்களிலே அதை பின்னர் சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணமாக சொன்னார். அதிலே வருகின்ற ஒரு நாயனார் இளையான் குடிமார நாயனார். அவர் தன்னுடைய மனைவியுடன் அடியவர்களுக்கு அமுது உணவு படைக்கின்ற சேவையை செய்து கொண்டு வருகின்றார். வாழ்க்கையிலே மிகுந்த கஷ்டம் வந்து பொருளெல்லாம் இல்லாத காலத்திலும் கூட அவர் அதை செய்து கொண்டு வருகின்றார். ஒரு நாள் இரவு வேளையிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இறைவன் ஒரு வயோதிபர் வடிவத்திலே அங்கே வருகின்றார். இவர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவருடைய ஈரன் துவட்டி எல்லாம் இறுதி போட்டு பார்த்தால் சமைப்பதற்கு அரிசி கிடையாது. வயலிலே போய் விதைத்த நெல்லை திருப்பி எடுத்துக்கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்து வீட்டிலே இருந்த தூணை பிளந்து விறகாக வைத்து அவருக்கு சமையலாக்கி கீரை அமுது கீரை புறக்கடையில இருந்த கீரையை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து அமுது ஆக்கிவிட்டு அவர் வந்து கொடுக்கின்ற அப்ப சொல்லுகின்றார்கள், அழுந்திய இடரன் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய். என்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும்படியாக இங்கே வந்து என்னுடைய வந்திருக்கிற பெரியவரே நீர் எழுந்தருள் இருக்கின்றியே, ஈண்டு அமுது செய்ய அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில், சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு வாருங்க சாப்பிடுங்க என்று அவர் சொன்ன பொழுதுல சோதியாய் எழுந்து தோன்ற இறைவனங்கே சூதியாக எழுந்து தோன்றுகின்றான். செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். இது இளையான்குடி மாறனார் புராணம். அவர் ஜோதியாக வருகின்றார் முதலாவது தோட்டம் அங்கே.
யார் வந்தது அங்கு ஜோதியாக வந்தவர்?
இறைவன். இறைவன் ஜோதியாக வழிபடுகின்றார். முதல் ஒரு வயோதிபராக வந்து அங்கே சாப்பாடு கேட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணி கொண்டு வந்தார். இவர்களுடைய அன்புக்கு அவர் ஜோதியாக வழிபடுகின்றார். அதற்கு அப்பால் தன்னை இடபவாகனாக வழிபடுகின்றார். சொல்வாக மால் அயற்கு அரியநாதன் திருமால் பிரமன் முதலியவர்கள் காண்பதற்கு கூடிய அரிய அந்த தலைவன் வடிவ ஒரு சோதியாக ஒரு சோதி வடிவமாக சாலகே மயங்குவார்க்கு சங்கரன் நான் மகிழ்ந்தே ஏலவர் குழலால் தன்னோடு இடவாகனாய் தோன்றி மாதருவாகராக உமையோடு அடுத்த காட்சி கொடுக்கிறேன். ஒரு சோதியோடு முடியவில்லை, சோதிய முதல் தோன்றி பின்னர் அதற்கு அந்த காட்சியும் குடித்து சீலமார் பூசை செய்த திருத்தம்பர் தம்மை நோக்கி வரைந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வரலாறு. இது ஒரு வரலாறு. அடுத்ததாக எங்களுடைய 63 நாயன்மார்களையும் ஒருவர், அதிலே முக்கியமாக எங்களுடைய குரு பரம்பரை சந்தனாச்சாரியர்கள் சமயாச்சாரியர்கள் என்பதுல சமயாச்சாரியர்கள் 4 பேர் எங்களுக்கு. ஒரு சம்பந்தர். இந்த சம்பந்தர் வாழ்ந்தது வந்து 7ஆம் நூற்றாண்டு. இவர் பிறந்தது 12ஆம் தேதி மே மாதம் 639ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின்னர். இவர் பிறந்தது சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த நாளில் பிறந்து அவர் 16 வயது வாழ்ந்தார். 16 வயதுக்குள்ள அவர் 16,000 பாடல்களுக்கு மேலே பாடிவிட்டார். அதில் கிடைத்த பாடல்கள் இன்னைக்கு 3 திருமுறையாக வைத்திருக்கிறோம். அவருக்கு இறைவனே இறைவியே இறைவனோடு வந்து பால் கொடுத்தார். அது கேட்பார்கள் இது நடந்திருக்குமா? அவரே சொல்லுகின்றார், போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவர தானினை ஆண்டவன். அவர் தன்னுடைய பாடல தான் சொல்லுகின்றார். போதையார் அம்மையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொற்கிண்ணத்திலே அந்த பாலுணவை தந்த பொழுது தகப்பனாருக்கு அது தெரியாமல் நீ யாருடன் பால் எடுத்தாய் என்று சொல்லி அவரை கோபப்படுகின்ற பொழுது தாதையார் முனிவர தானினை ஆண்டவன். அப்படிப்பட்டவர். அவருடைய 16 வயதிலே அவருடைய திருமணம் நடக்கின்றது. அந்த திருமணத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அந்த திருமணம் நடந்த பொழுது அந்த திருமண நாள் அன்று அது வந்து 28ஆம் தேதி மே மாசம் 655ஆம் ஆண்டு இது நடக்கிறது. திருமணம் அவருடைய நடக்கிற நாளும் அந்த திருமண நாள் அன்று அந்த திருமணம் முடிந்த பிற்பாடு ஒரு ஜோதி தோன்றியது. திருமண மண்டபம் முழுக்க வியாபித்து தோன்றியது அந்த ஜோதி. அந்த ஜோதி வந்து திருமண மண்டபம் முழுக்க வியாபித்து தோன்றிய அதிலே ஒரு வாசலும் தெரிந்தது. சொல்லுவார்கள் என்று கேட்டால், தேவர்கள் தேவர்தாமும் திருவருள் புரிந்து, தேவர்களுடைய தேவனான இறைவன் திருவருள் புரிந்து நீயும் பூவை அன்னாலும் இங்கு உன் புண்ணிய மனத்தின் வந்தார் யாவரும், நீயும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய திருமணத்துக்கு வந்த அனைவரும் என்பால் சோதி இதனுள் வந்து எய்தும் என்று, என்னுடைய வடிவாக இருக்கிற இந்த ஜோதிக்குள்ளே வந்து எய்தும் என்னிடம் வந்து சேரும் என்று, மூலக ஒளியால் விம்ம முழு சுடர்தானுவாகி, மூன்றுலகம் கண்டறியாத ஒரு பெரிய ஒளி சுடராக அங்கே எங்கல்ஃபிங் என்று சொல்லுவார்கள் அதை முழுமை நின்றது. அதுக்கு அடுத்ததாக, கோயிலுட் படமேலோங்கும் கொள்கையாட் பெருகுஞ்சோதி வாயிலை வகுத்து காட்ட, அதில் ஒரு வாசல் காட்டப்படுகிறது அந்த ஜோதியிலே, அந்த ஜாதல வகுத்து காட்ட. அதற்கு பிற்பாடு என்ன செய்கிறது, பிள்ளையார் எழுந்தருளை புக்கதற்பின், எல்லாரும் போன பின்னார் அவரும் மனைவியோடு போகின்றார் அந்த ஜோதிக்குள்ளே, புக்கதற்பின் பெருங்கூத்தர் கொள்ள நீடிய சோதி குறிநிலையா வழி வழி கரப்ப, அந்த ஜோதி அங்கே இருந்து மறைகின்றது, கரப்பேண்டா மறைந்து விடுகின்றது. வள்ளலார் தம் பழைய மனக்கோயில் தோன்றுதலும், அந்த ஜோதி மறைந்த பிறகு மீண்டும் பார்த்தால் அந்த மணமண்டபம் அந்த அலங்காரங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. இதற்கு ஒப்பீடு என்னென்று கேட்டால், விவிலிய வேதத்திலே வருகின்றது. மோசை வந்து ஒரு முறை அதனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனுடைய வெளிப்பாடு அவருக்கு ஜோதியாக வருகின்றது. இந்த ஜோதியாக வருகின்ற பொழுது அவர் வந்து ஆடுகளை வளர்த்துக் கொண்ட பொழுது அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முச்சடியின் நடுவில் இருந்து உண்டுவான அக்கினி ஜுவானையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். யார்? மோசே. உற்று பார்த்த முச்சடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அது கருகவில்லை. அந்த கருகவுகள்லாம் இருக்க அப்பொழுது மோசே, இந்த முச்சடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நீ இங்கே கிட்டி சேராயாக, இங்க வர வேண்டாம், கிட்ட உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி என்றார். இது ஜாத்திராகமத்துல 3:5-5 இருக்குது. இந்த வெளிப்பாடை பார்த்தால் இங்கேயும் ஜோதி வருகின்றது, மணமேடை முழுக்க அந்த ஜோதியத்துக்கு கவிந்திருக்கின்றது. ஆனால் மணமேடையோ அந்த இடங்களோ எரியவில்லை, கருகவில்லை. அதே மாதிரியாக அங்கேயும் வந்து அந்த ஜோதி ஒரு முச்சடியிலே வருகின்றது, தோன் புஷ், ஆனால் அது எரியவில்லை, கருகவில்லை. அந்த ஒப்பீடு இருக்கின்றது இல்லையா, அந்த வெளிப்பாடு இருக்கின்றது இல்லையா. அந்த வெளிப்பாட்டிலே பார்க்கும் பொழுது அந்த இறைவனுக்கு வெளிப்பட்ட அந்த வெளிப்பாட்டை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இதைத்தான் சொல்லுவார்கள், ஓதி யாரும் அறிவாரில்லை. இறைவனை படித்து இந்த வேதங்களை எல்லாம் படித்து அறிகிறவர்கள் இல்லை, படுத்தறியாது. உலகெல்லாம் ஜோதியாய் நிறைந்தான், உலகம் முழுக்க அவன் ஜோதியாய் இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக சொல்லுகிறார்கள், சுடர் சோதியுள் சோதியான். அவன் உலகெல்லாம் நிறைந்திருக்கிற இறைவன் சுடர் சோதியுள் சோதியான். அவன் சோதிக்குள் சோதியாக, எது சுடர் சோதி? எங்களுடைய ஆன்மா சுடர் சோதி, அதுக்குள்ளே ஜோதியாக அவன் இருக்கின்றான். ஜோதியுள் ஜோதியா, உயிருக்குள் உயிராயிருப்பேன் என்று சொன்னேன் இல்லையா. இது சம்பந்தர் தேவாரத்தில் வருகின்றது, வேதியாகி விண்ணாகி என்று போகின்றது. இதைத்தான் பிருகதாரண்ய உபனிஷத்துல சொல்லுவார்கள், சிவத்தை அறிஞர்கள் ஜோதிக்குள் ஜோதி என்றும் அமிர்தமாகிய ஆயுஷ் என்றும் உபாசிக்கின்றனர். இது எங்களுடைய உபநடதங்களில் ஒன்று. எங்களுக்கு வடமொழியிலே வேதங்கள் உபநடதங்கள் இருக்கின்றன இல்லையா. உபநடதங்களிலே 108 எங்களுக்கு முக்கியமான உபநடதங்கள். அதுல பிருகதாரண்ய உபநடனம் சொல்லுது, அது ஜோதிக்குள் ஜோதி, உயிருக்குள் உருவாய், உள்ளுக்கு இருக்கின்றான் என்று சொல்லுகின்றது. எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த தேவாரம் கொண்டிருக்கின்றது இல்லையா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். புராணம், பெரிய புராணத்திலே நிலவுலாவியன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். உலகன்று இங்க சொன்னது உலகத்தில் இருக்கிற மக்கள், இதை சொல்லுவார்கள் உயிருள்ள மக்களை சொல்லுகின்றது இங்கே. அப்ப உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன், உலகில் இருக்கிற மக்கள் அவரை சரியாக விளங்கி அவரை சொல்லுவதற்கு விளங்கப்படுத்துவதற்கு அறியவன். எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு PhD வாங்கி இருந்தாலும், எவ்வளவு பட்டப்படிப்பு பெற்றிருந்தாலும் அவரை விளங்குவது அரிது. அப்படிப்பட்ட அரியவன் நிலவுலாவியன் நீர்மலியவனியன், நிலவை தலையிலே தரித்தவன், கங்கை சடை கங்கையை தன்னுடைய சடையிலே வைத்திருக்கின்றான். அழகில் சோதியன், ஒப்பிட முடியாத அளவு ஜோதியனவன். அம்பலத்தாடுவான், அம்பலத்திலே நடனமாடுகின்றான். அம்பலம் என்னும் பொழுது இங்கே நடனம் ஒவ்வொரு தளங்களிலே நடக்கின்றது. ஒரு புறத்தே சிற்றம்பலம் என்று இருக்கின்றது. சிதம்பரத்தை நாங்கள் சிற்றம்பலம் என்று சொல்லுவோம், இந்தியாவில் இருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து இறைவன் நடனமாகின்ற ஒரு நடனம் இருக்கின்றது. அதே மாதிரியாக அண்ட சராசரங்களுடைய இயக்கம் முழுக்க நடராஜ நர்த்தனமாக பார்ப்பது சைவம். எங்கும் சிவசக்தி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம், எங்கும் சிவனருத்தன் விளையாட்டது என்று திருமந்திரம் சொல்லும். இந்த உலகம் முழுக்க அண்ட சராசரம் முழுக்க மூவ் பண்ணி கொண்டுதானே இருக்கு, ஏதாவது ஒன்று ஸ்டாட்டிக்கா இருக்குதா? அப்ப அண்ட சராசரம் முழுக்க மூவ் பண்ணி, அதுவும் பெலஞ்சொலியாக மூவ் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த மூவ்மெண்ட் தான் இறைவனுடைய நடராஜ வடிவத்தை பார்த்தால் அவர் ஃபோர்ஸ் கொடுத்துவிட வடிவமாக இல்லை. முப்பரிமான தோற்றம், அவருடைய சடை விரிந்து பறந்து கொண்டிருக்கின்றது, இடுப்பில் இருக்கிற சால்வை விரிந்து பறந்து கொண்டிருக்கின்றது, கையிலே அக்னி. அப்ப இது அண்ட சராசரம் என்கிற முறையாக பார்க்கின்றது. அது கொண்டு அது கொண்டு அது ஒரு தளம். அடுத்ததாக அதே இறைதான் அணுவுக்குள்ளும் இருக்கின்றான். இப்ப நீங்கள் ஒரு அணு எப்படி பார்க்கின்றோம், ஒரு இருக்கப்பட நடுவிலே கரு இருக்கின்றது, அதை சுற்றி எலக்ட்ரான்கள் சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டிருக்குது. கருவுக்குள்ளே புரோட்டோன், நியூட்ரோன், எலக்ட்ரான், பொசிட்ரான் எல்லாம் இருக்கின்றது இல்லையா. அந்த இலக்ட்ரான்களுடைய ஓட்டமும் அந்த அணுவினுடைய படத்தை பார்த்திருப்பீர்களே, அந்த பரிமாண வடிவாக இருக்கின்ற படம். அந்த அணுவினுடைய ஆட்டமும் இறைவனுடைய ஆட்டம் தான். அதே மாதிரியாக ஆன்மாவுக்குள்ளும் அங்கே அம்பலம் இருக்கின்றது. இந்த சித்தம்பலம் என்று சொல்வது சித்தண்டால் சிறிய, அம்பலம் என்றால் ஆகாசம். இந்த ஆன்மாவுக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்கின்றது, அங்கே இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் இறைவனுடைய ஆட்டம் நிகழ்கின்றது. இப்படி ஒவ்வொரு தளங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதை வந்து இங்க அந்த அதான் அம்பல தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மலர்கின்ற சிலம்படி என்றால் இது உலகெல்லாம் மலர் சிலம்படி. தமிழிலே பொருள் கொள்கின்ற உத்திகள் 32. இந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு சில பேர் எல்லாம் தப்பு தப்பா எல்லாம் பொருள் எடுப்பாங்க. இது இப்படி இருக்கு, இது அப்படி இருக்குல்லாம் சொல்லுவாங்க. இங்க வந்து சொல்லுவார்கள், இங்க இருந்து இது ரெட்டுற மொழிதல், இந்த உலகெல்லாம கொண்டு வந்து திருப்பி கடைசி வரிசையில சேர்க்க வேணும். உலகெல்லாம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். முதல் சொல்ல உலகு வந்து சேதன பிரபஞ்சம், உயிருள்ள மக்களை சொன்னது. கடைசி உலகு பௌதீக பிரபஞ்சம், அசேதன பிரபஞ்சம் என்றால் இந்த அண்ட தொகுதிகள் எல்லாம் இறைவனிடமிருந்துதான் தோன்றுகின்றது, மலர்கின்றது. உலகெல்லாம் மலர் சிலம்படி அவனுடைய அடியிலிருந்து தோன்றுகின்றது, வாழ்த்தி வணங்குவோம். இதான் இந்த பாட்டினுடைய கருத்து. அப்ப இங்கேயும் இந்த அழகில் சோதி என்று சொல்லி சொல்லியிருந்தார் மாணி அப்பர் சுவாமிகளுடைய பாடல்ல. வடிவேறு திருச்சோளம் தோன்றும் தோன்றும் என்றதிலே இந்த தோட்டத்தை அவர் சொல்லுகின்றார். சக்கர் வானொலி மிக்கு திகழ்ந்த சோதி, சிவந்த அந்த அந்தி வானத்தை பார்ப்போம் இல்லையா, அப்படிப்பட்ட வானொலியை விட மிகுந்த திறந்த சோதி. பொறுப்போட்டி நின்ற தென் புயமும் தோன்றும், மலைகளுக்கு நிகர்த்த அவருடைய புயமும் இந்த சிவப்பு நிறமாக இந்த ஜோதி வடிவிலே தோன்றும் 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 என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் படிக்கின்றார். அதே மாதிரியாக அபிராமி பட்டர், அபிராமி பட்டர் தஞ்சையிலே சரபோஜா மகாராஜா என்ற காலத்திலே திருக்கடவுரில் இருந்தார். இவர் அபிராமி அந்தாதி பாடினர். அவர் ஒரு முறை நிஷ்டை கூடி இருந்த பொழுது, நிஷ்டை என்றால் இறைவனுடன் ஒன்றி இருத்தல், அந்த நிஷ்டை கூடி இருந்த பொழுது அந்த நிலையிலே எல்லாம் ஒளியாகத்தான் இருக்கு. நாம் சொன்னேன் இல்லையா, அவர் அக ஒளியிலே திளைத்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் வந்திருக்கும் பொழுது, ராஜா அந்த கோயிலுக்கு வருகின்ற பொழுது அவர் எழுந்து மரியாதை செய்யவில்லை. அப்ப மற்றவர்கள் கேட்க அவர் சொல்ல, அவர் ஒரு மாதிரி பைத்தியம் ராஜா. பின்ன ஐயர் தானே, அப்ப திதி தெரிஞ்சிருக்க வேணும்னு கேட்டார். இன்னைக்கு என்ன திதி என்று கேட்டார். பேசிக் தெரிஞ்சிருக்கணும், பேசிக்கா இன்றைக்கு என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன நாள், என்ன யோகம், என்ன காரணம், அதான் பஞ்சாங்கம். ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கதான்னு பாக்குறதுக்கு, பைத்தியமாண்டு செக் பண்றதுக்காக கேட்டார். இவர் அங்கே உள்ளுக்கு அங்கே இராப்பகலற்ற இடத்தே இருக்கிறார், எல்லாம் ஒளிமயமாக இருக்கிறது. பௌர்ணமி என்றார். என்ன சொன்னார், பௌர்ணமி, அன்னைக்கு திதி அமாவாசை. அன்று இரவு இவர் எழுந்தவுடன், இவருக்கு மற்றவர்கள் சொன்னவுடன் அவர் தன்னுடைய உயிரை விட துணிந்தார். ஏன் உயிரை விட துணிந்தார் என்றால், ஞானியர் கூற்று பொய்யாகாது. இவர் இன்றைக்கு பௌர்ணமி என்று சொன்னால் ஞானியர் கூற்று பொய்யாகாது. அப்படி இல்லாவிட்டால் இவர் ஹி ஷுட் பி ஹலுசினேட்டிங். அவர் தன்னுடைய மன பிரமையிலே இருந்திருக்க வேண்டும். ஒன்றில் அவர் கண்டது மனப்பிரமையா இருக்க வேண்டும், இல்லது அவருடைய கூற்று பொய்யாகாது. அவர் அந்த உரியிலே கீழே நெருப்பு வளர்த்து, 100 கயிறு கொண்ட உரியிலே மேலே இருந்து அந்த பாடல்களை அபிராமி அந்தாது இன்றைக்கு நாங்கள் படிக்கின்றோம். அதை படிக்கின்றோம் சொல்லுங்க. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், அப்படிதான் பாடல் தொடங்குகின்றது. உதிக்கின்ற செங்கதிர், அம்பாளை அவர் உதிக்கின்ற செங்கதிர் போல, சூரிய உதயகாலத்து சூரியனை போல பார்க்கின்றார். அது வெளியிலே பார்க்கின்றார். இந்த 100 பாடல்கள் அந்தாதி என்றால் ஒரு பாடலுடைய தொடக்கம், இன்னொரு முடிவு, இன்னொரு பாடலுடைய தொடக்கமாக வரும். கடைசி பாட்டு முடிக்கின்ற பொழுது ஒரு மாலை போட கடைசியை சொல்ற, நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. புறத்தை அம்பாளை கண்டவர் சோதியாக, நெஞ்சிலே உதிக்கின்றதாக கடைசியாக முடிக்கின்றார். இதே மாதிரியாக திருமுருகாற்றுப் படையிலேயும் கூட சொல்லப்படுகின்றது. திருமுருகாற்றுப் படையிலே இறைவனை சொல்லுகின்ற பொழுது, உலகம் உபப்ப பலன் ஏர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு. உலகம் உபக்கும்படியாக இந்த மேருமலையை சுட்டி கொண்டு இந்த சூரியன் வலம் வருகின்றான். இந்த சூரியன் வந்து வலம் வருகின்ற அந்த சூரியன் கடலுக்கு மேலாக வருகின்ற பொழுது கடலிலே அவனுடைய கிரணங்கள் பட்டு ஜுவலிக்கின்றன இல்லையா, அதை போல இருக்கின்றது முருகனுடைய தோற்றம். இஸ்லாத்தில கூட இந்த ஜோதியை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். எங்களுக்கு குன்னங்குடி மஸ்தாப் என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய ஞானி இருந்தார். இவர் 1792 இருந்து 1838 வரைக்கும் இருந்தவர். அவர் சொல்லுகிறார், நாதமுன் நிற்கவே நாதன் ஒளி பெற்ற நபி நாயகம் முன் நிற்கவே, நாதன் முன் நிற்கவே நாதன் ஒளி பெற்ற நபி நாயகம் முன் நிற்கவே என்று அவர் படிக்கின்றார். ஒளிபெற்ற நாயகம், நபி நாயகம் என்று அவர் படிக்கின்றார். இப்படி புறத்தே இறைவன் ஒளியாக வெளிப்பாடுகள் பல விதத்திலே, சைவத்திலே மட்டுமல்ல பல இடங்களிலே இதை டாக்குமெண்ட் பண்ணப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இறைவன் வெளியிலே கூட ஒளியாக தோன்றுவான், புறத்தே தோன்றுவான் என்பதற்கு இந்த சில உதாரணங்களை பார்த்தோம். அடுத்ததாக இந்த புறத்தே தோன்றுகின்ற இறைவன் அதே மாதிரியாக இந்த ஒளியாக, ஒளி வடிவாகவே இறைவன் இருக்கின்றார் என்று சில சமயங்கள் சொல்லுகின்றன. இறைவனுடைய வடிவு என்னென்று கேட்டால், இறைவன் வந்து ஒளி வடிவாகத்தான் இருக்கின்றான். அவனுடைய வடிவம் வந்து ஒளி வடிவு, ஹீஸ் எ லைட் பர்சனிஃபைட் என்று சொல்லப்படுகின்ற மார்க்கம் இருக்கின்றது. பிரம்மகுமாரிகள் என்ற மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இறைவனை ஒளி வடிவமாகத்தான் தியானிக்கின்றார்கள். அதற்குதான் மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார், மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார், தேசன் அடி போட்டி, தேஜஸ் என்றால் பிரகாஷம், தேஜஸ் என்றால் பிரகாசம், தேசன் என்றால் பிரகாச வடிவானவன். தேசன் அடி போட்டி சிவன் சேவடி போட்டி புராணத்தில் சொல்லியிருந்தார் இல்லையா. அதே மாதிரி தேசனே தேன் ஆர் அமுதே சிவபுரணே தேசனே என்றால் ஒளி வடிவானவன். சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே, அங்கேயும் இறைவனை சோதி வடிவாக பார்க்கின்றோம். அதே மாதிரி பெரிய புராணத்தில் சொல்லுகின்றார்கள், கற்பனை கடந்த சோதி, எங்கள் கற்பனைக்கு கடந்த இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டது. நாங்கள் எல்லாரும் ஏதோ விளங்கப்படுத்த யோசிக்கின்றோம் முயல்கின்றோம், சொல்லுவார்கள் யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யாரறிவார் இந்த அகலமும் நீளமும், வேறறியாத பெருமை ஒன்றுதன் பேரறியாத பெருமை ஒன்றுதன் வேறறியாமை விளம்புகின்றேன். அந்த மாதிரி தான் இதுகம். அப்ப அதிலே சொல்லுகின்றார்கள், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி, அவுட் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் ஹி ஹஸ் டேக்கிங் தி ஃபார்ம். சில சொல்லுவார்கள், சில சமயத்தில் சொல்லுவார்கள், கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொல்லுவார்கள். நாங்கள் உருவம் இல்லாத உருவத்தை ஏற்றுக்கொண்டு வாழும், இந்த கருணையின் காரணமாக இந்த கற்பனை கடந்த சோதி வடிவாய் இருக்கிற இறைவன் உருவம் கொள்ளுகின்றான் என்று சொல்லுகின்றோம். எங்களுடைய சிவஞான சித்தியால சொல்வார்கள், உருமேனி தரித்து கொண்டது. இப்படி உருவடிவாக இறைவன் உருவங்கள் எடுக்கின்றான். எத்தனையோ வடிவங்களை சொல்லுகின்றோம் இந்த சமயத்தில், 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்கின்றன, 64 மூர்த்தங்கள் இருக்கின்றன, 108 தாண்டவங்கள் இருக்கின்றன, பல வகையான வடிவங்களை ஒரே இறைக்கு கொடுக்கின்றோம். அப்ப உருமேனி தரித்து கொண்டது அன்றளும் உரு இறந்த அருமேனி அதுவும் கண்டோம். உருவே இல்லாத அருவ வடிவும் இருக்கின்றது. இறைவன் உருவாகவும் இருக்கின்றான், அருவமாகவும் இருக்கின்றான். அரு உருவான போது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஃபோம் ஆஃப் தி ஃபார்ம்லெஸ் என்று சொல்லுவோம். ஃபோமும் இல்லை, தெளிவான வடிவும் இல்லை, ஒன்றும் இல்லாததும் இல்லை, இடைப்பட்ட வடிவம் ஃபோம் ஆஃப் தி ஃபார்ம்லெஸ். சிவலிங்க வடிவத்தை அப்படி சொல்லுவோம். அப்ப அரு உருவான போது திருமேனி உபயம் பெற்றோம் செப்பிய மூன்றும், இந்த உருவத்திருமேனி, உருவம் இல்லாத அருவத்திருமேனி, அரு உருவமாக இருக்கிற இடைப்பட்ட திருமேனி மூன்றும், நந்தம் கருமேனி கழிக்க வந்த. நாங்கள் புறப்பிலே கருவிலே வந்து உடம்பெடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் இல்லையா, எத்தனையோ புரதிகளுக்குள்ளாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். இந்த புரதியை நீக்குவதற்காக வந்த கருணையின் வடிவு காணி, அப்படி அருளினால் தான் இது வருகின்றது. அவருக்கு இருந்தமான தேவையும் இல்லை, இப்படி உடம்புகளை எடுக்க வேண்டும் இப்படி எல்லாம் வர வேண்டும் என்று இல்லை, அப்படி வடிவினாலே வருகின்றார். அதிலே ஒரு வடிவாக கட்டனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நேடி அருமறை சிரத்தின் மேலாம். மறை என்பது வேதங்கள், சிரம் என்பது வேத சிரஸ் உச்சி, வேதத்திலே இருக்கிற உச்சத்திலே இருக்கிற வேதத்தினுடைய ஞானத்தை பிழிந்து வைத்திருக்கிறார்கள் உபனிஷத் ரிஷிகளுடைய வாக்கியமாக உபநிடதங்கள். அந்த உபநிடதங்கள் கருத்துக்களுக்கு மேலாக சித் தர வியோமமாகும். சித் என்றால் முழு அறிவு பொருள், தர என்றால் இதையும் கடந்த பொருள். வியோமமாகும் திருச்சிட்டம் பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போட்டி போட்டி. இப்ப சொன்னேன் அம்பலம் என்பது பல இடங்களிலே, அம்பலம் என்றால் மேடை. சிதம்பரத்திலே சொல்லுகின்றோம், சிதம்பரத்திலே ஒரு பூமியிலே ஒரு இடத்திலே இருதயஸ்தானம் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் இருதயஸ்தானம் என்று சொல்லுவார்கள். அங்கே இறைவன் நடனமாடுகின்றான் என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரி அவன் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றுக்கும் நடனமாடுகின்றான், அணுவுக்குள் அணுவாக நடனமாடுகின்றான், ஆத்மாவுக்குள் நடனமாடுகின்றான். அவர் சொல்லுகிறார், சித்தர வியோமமாகும் திருச்சிட்டம் பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போட்டி போட்டி. கற்பனை கடந்த சோதி என்றால் the light beyond our imagination took the form out of his grace for us. அதான் அதனுடைய தன்மை, அதனுடைய அருளாலே அது வருகின்றது. இது எப்படி என்று கேட்டால், ஒரு ஆவி இருக்கின்றது, அந்த ஆவி கொஞ்சம் குளிர வைத்தால் நீராகின்றது, அது இன்னும் கொஞ்சம் குளிர வைத்தால் பனிக்கட்டி ஆகின்றது.